தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவழி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வா. ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 3. நாடு கொள்ளும் போர். இப்போது உண்மையாகவே போர் தொடங்கிவிட்டது. இதற்கு முன் ஆணிறையை பற்றி கொண்டு வந்தார்கள். இனிமேல்தான் முறையான போர் நிகழப் போகிறது. தன் பகைவருடைய நாட்டை கைப்பற்றி அடிபடுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டான் அரசன். பழைய மரபுப்படி அவன் வஞ்சி மாலையை அணிந்து கொண்டான். இதனை அறிந்தவுடன் வீரர்களுக்கு உண்டான ஊக்கத்துக்கு அளவில்லை. அது போதாதென்று இன்னும் கிளர்ச்சி உண்டாக அவர்கள் வீர பாணங்களை நுகர்ந்தனர். பட்டத்து யானையை அலங்காரம் செய்து கொண்டு வந்தார்கள். வீரர்கள் ஆரவாரம் செய்வதை பார்த்து அதற்கு உண்மை விளங்கிவிட்டது. போர் நிகழப்போகிறது என்பதை அது எப்படியோ உணர்ந்து கொண்டது. அதற்கு கூட எழுச்சி உண்டாகிறது. அதுவும் முழங்குகிறது. மேகம் போல நிற்கும் அதன் குரல் இடிக்குரலை போல ஒலிக்கிறது. அதை கேட்டால் பகைவர் கிறுகிடுத்து போய்விட மாட்டார்களா? இவ்வாறு நாடு கொள்ள கருதி அரசன் போர் செய்ய புறப்பட்டு செல்வதை வஞ்சி என்ற புறத்திணையில் அடக்கி பாடுவர் புலவர். மேற்கோள் துவக்கம். எஞ்சா மண் தசை வேந்தனை வேந்தன் அஞ்சுக தலை சென்று அடல் குறித்தன்றே. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். இரு பெருவேந்தருக்கும் இடையே உள்ள நாட்டின் மேல் ஆசையால் அங்கே வாழ்பவர்களுக்கு அச்சம் உண்டாக அந்நாட்டிடத்தே போய் ஒரு மன்னன் மற்றொரு மன்னனை வெல்லுதலை குறித்தது வஞ்சித்திணை. அடைப்புக்குறி முடிவு. இது தொல்காப்பியத்தில் வஞ்சித்திணையின் பொது இலக்கணத்தை சொல்லும் சூத்திரம். போர் செய்ய புறப்படுவதற்கு முன்பு நல்ல நாள் பார்த்து அந்த நாளில் அரசன் தன் குடையை புறப்பட செய்வது ஒரு வழக்கம். அதை குடைநிலை அல்லது குடை நாட்கோள் என்று சொல்வார்கள். அரசனுடைய முக்கியமான அங்கங்களில் குடை ஒன்று. அவனுடைய பாதுகாக்கும் ஆற்றலுக்கு அடையாளமாக இருப்பது அது. எல்லா குடிமக்களையும் துன்பம் வராமல் பாதுகாப்பேன் என்பதை சுட்டுவதற்கு குடை பிடிப்பது அரசர் வழக்கம். சூரியனை மறைக்கும் மேகம் போல அந்த குடை தோன்றினாலும் அது வெயிலை மறைப்பதற்காக கொண்டது அன்று. வருந்திய குடிமக்களின் துன்பத்தை போக்கி அவர்களுக்கு நிழல் செய்வதற்காக எடுத்தது என்று கிள்ளி வளவனது குடையை வெள்ளக்குடி நாகனார் என்ற புலவர் பாடுகிறார். மேற்கோள் துவக்கம். ஞாயிறு சுமந்த கோடு திரள் கொன்மோன்மாக விசும்பின் நடு நின்றாங்கு கண் பொற விளங்கும் தின்பின் பெருவியன் குடை வெயில் மறை கொண்டன்றோ அன்றே வருந்திய குடிமறைப்பதுவே கூர்வேல் வளவே. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். சூரியனை தன் மேற்கொண்ட பக்கம் திரண்ட மேகமாகிய உயர்ந்த வானத்தின் நடுவு நின்று அதன் வெயிலை மறைத்தாற்போல கண் ஒளியோடு மாறுபட விளங்குகின்ற வானமுட்டிய பரந்த நினது வெண்கொற்ற குடை வெயிலை மறைத்ததற்கொண்டதோ என்றால் அன்று. வருத்தமுற்ற குடியை நிழல் செய்தல் காரணத்தால் கொல்லப்பட்டது கூறிய வேலினையுடைய வளனே. அடைப்புக்குறி முடிவு. வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று வள்ளுவரும் கூறினார். சத்ரபதி என்ற பட்டம் மன்னர்களுக்கு இருப்பதை யாவரும் அறிவர். குடையை புறப்பட செய்தது போலவே வீர வாளையும் நல்ல நேரம் பார்த்து வெளியிலே அனுப்புகிறார்கள். இனிமேல் போய் போர் செய்து வெற்றியடைவது கிடக்கட்டும். இங்கே நல்ல வேளையில் வால் முகூர்த்தம் செய்ய அப்போதே அங்கே பகைவர் நாட்டில் தீய சகுனங்கள் உண்டாகின்றன. பட்ட பகலில் கோட்டான் குரல் காட்டுகிறது. வீரமகளாகிய துர்கையை மன்னன் மறப்பானா? கொற்றவையின் திருவருள் இருந்தால் வெற்றி பெறுவது உறுதி. எள்ளுருண்டை பொறி அவரை துவரை அவள் முதலியனவும் இரத்தம் நினம் ஆகியனவும் வைத்து பூசை போடச் செய்கிறான். தாயே, எங்களுக்கு முன்னே போர்க்களத்துக்கு சென்று துணையாக இருக்க வேண்டும் என்று வீரர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். வீரர்கள் நான் முந்தி நான் முந்தி என்று படையில் சேர்ந்து முதற்படையாக செல்ல விரும்பி துடிக்கிறார்கள். நான் இதற்கு முன் இன்ன போரில் இன்ன படையில் போருது வென்றேன் என்று அவரவர் தம் பெருமையை மிடுக்கோடு பேசிக் கொள்கிறார்கள். காட்டு தீயானது பரபரவென்று படர்வது போல முந்துகின்றனர். நாம் எத்தகைய மன்னன் கீழ் போர் செய்ய போகிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். நம் மன்னன் தன் கையில் வேலை ஏந்தி போருக்கு சென்றால் நாம் படைக்கலன் ஏந்தி போர் செய்யும் அவசியம் கூட இராது போல் இருக்கிறது. அரசனுடைய நிலையை கண்டு அஞ்சி நடுங்கி பகைவர்கள் அவன் காலில் வந்து விழுவார்கள் என்று வீரத்தம் மன்னனை பாராட்டி பேசுகிறார்கள். ஐயோ பாவம், நம் அரசனுடைய கண்கள் சிவந்து விட்டன. இனிமேல் பகைவர் நாடு பாழாய் போய்விடும் என்பதில் என்ன சந்தேகம்? தலையில் பூவை வைத்துக் கொண்டு சிறு தேரை குழந்தைகள் உருட்டி விளையாடும் நாடு அது. அந்த நாடு வீணாக பாழ்பட போகிறது என்று சிலர் பகைவர்களுக்கு இறங்குவது போல பேசுகிறார்கள். படை புறப்பட்டு செல்கிறது. பெரும் போர் நிகழ்கிறது. அந்த போரில் மிக்க வீருடனும் மிடுக்குடனும் வீரர்கள் போரிடுகிறார்கள். பகைவர் பால் அவர்களுக்கு சினம் மூழ்கிறது. ஆனாலும் சில அறங்களை அவர்கள் மறக்கவில்லை. பகைவர் நாட்டுக்குள் புகுந்து பல ஊர்களை பாழ்படுத்துகிறார்கள். ஆனாலும் நல்லவர்களுக்கு தீங்கு உண்டாகவில்லை, கோயில்களை அழிக்கவில்லை. அவற்றுக்கு சிறிதளவு தீங்கும் வராமல் மிகவும் பாதுகாப்பாக போகிறார்கள். தவம் செய்யும் பெரியோர்கள் உறையும் மடங்களை சிதைக்கவில்லை. போரினால் மக்களுக்கு தீங்கு உண்டானாலும் துறவிகளுக்கு யாதோர் இன்னலும் நேரவில்லை. உறையும் இடங்களையும் வீரர்கள் அணுகவில்லை. ஏனைய இடங்களை அழித்து எதிர்த்தவர்களை பொருது ஒழிக்கிறார்கள். இவ்வாறு செய்த வீரர்களுக்கு அவ்வப்போது பரிசுகளை அளிக்கிறான் வேந்தன். மிக்க ஆண்மையுடைய வீரர்களுக்கு அரசன் அன்பு கொண்டு இவ்வாறு ஆதரவு செய்வதை பேரான் மஞ்சி என்ற துறையாக வைத்து பாடுவார்கள் கவிஞர்கள். மேற்கோள் துவக்கம். பழி பெறும் நன்னகரும் பள்ளியிடனும் ஒளிகெழு நான்மறையோர் இல்லும் நலிவொரியூ இப்புள்ளார் இசிய பொருதார் முனைகெடுத்த வில்லார் கருள் சுரந்தான் வேந்து. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். பூசை செய்யும் நல்ல கோயில்களும் துறவிகள் இருக்கும் இடங்களும் இனிய மறையொளி பொருந்திய அந்தனர் வீடுகளும் புகுந்து நலிதலை விட்டுவிட்டு பகைவர்கள் தோற்று ஓடும்படி போர் செய்த வீரரின் செருவை வென்ற வெள்ளேந்திய தன் வீரர்களுக்கு பல பரிசுகளை வழங்கி அருள் சுரந்தான் வேந்தன். அடைப்புக்குறி முடிவு. புறப்பொருள் வெண்பா மாலை 44. சில சமயங்களில் பகைவேந்தன் போருக்கு ஆற்றாமல் அஞ்சி பணிந்து வந்து சமாதானம் பேசுவான். அவன் காணிக்கையாக பல பொருட்களை கொணந்து கொடுக்க எதிர்த்து சென்ற அரசன் சினமாறி போரை நிறுத்தி விடுவதும் உண்டு. போரில் அரசனுடைய பரிசுகளை பெற்ற வீரர்களை மற்றவர்கள் போற்றி பாராட்டுவார்கள். வீரர்களுக்கு ஏனாதி காவிதி என்ற பட்டங்களை அளிப்பது வழக்கம். அந்த பட்டங்களுக்கு அடையாளமாக பொற்பூக்களை அணிவிப்பார்கள். நாடும் ஊரும் வழங்குவார்கள். ஏனாதி என்பது சேனாதிபதிகளுக்கு கொடுக்கும் பட்டம். ஏனாதிநாத நாயனார் என்ற ஒரு நாயனார் முன்பு இருந்தனர். ஏனாதி திருக்கள்ளி என்ற படைத்தலைவருடைய புகழ் புறநானூற்றில் வருகிறது. ஏனாதி பட்டம் பெறுபவருக்கு மோதிரம் கொடுப்பது மரபு. அதற்கு ஏனாதி மோதிரம் என்று பெயர். ஒரு படைத்தலைவன் ஏனாதி பட்டம் பெற்று அதற்கு அடையாளமாகிய மோதிரத்தையும் அரசன் வழங்க பெற்றான். அதனை போற்றி பாராட்டிய பழம்பாட்டு ஒன்று உண்டு. மேற்கோள் துவக்கம். போர்க்கடல் ஆற்றும் புறவித்தேர் பல்படக்கி கார்கடல் பெற்ற கரையென்றோ போர்க்கெல்லாம் தான் ஆதியாகிய தார்வேந்தன் மோதிரம் சேர் எனாதிப்பட்டதிவன். மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். எல்லா போர்களுக்கும் தானே முதல்வனாக உள்ள மாலையை அணிந்த வேந்தன் தந்த மோதிரத்தை பெற்று ஏனாதி பட்டமும் பெற்ற இந்த படைத்தலைவன் போருக்கு பலத்தை உண்டாக்கும் குதிரை பூண்ட தேர்களையுடைய பல படைகளுக்கும் சமுத்திரம் பெற்ற கரையைப் போல் நின்று பாதுகாப்பவன் அல்லவா? அடைப்புக்குறி முடிவு. போர் நிகழும்போது வீரர்களுடைய மரச்செயலை எப்படி விவரிப்பது? எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தால் என்ன, என் முன்னே வந்து போர் செய்யட்டும், அவனுடைய உடம்பை பருந்துக்கு இரையாக்குவேன், அவனை யாவரும் புகழ வீர சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்று ஆராவரிக்கிறான் ஒரு வீரன். என்னுடைய பரம்பரையே மறவர் பரம்பரை. எங்கள் தகப்பன் வாளை ஏந்தி புறப்பட்ட போது அவன் முன் போரில் எத்தனை பேர் இறந்துபட்டார்கள் தெரியுமா என்று தன் குடி பெருமையை சொல்லி வீறு பேசுகிறான் ஒரு வீரன். அவ்வாறு வழி வழியே வீரங்காட்டி வெற்றி பெறுபவர்களுக்கு நல்ல வயல்களை பரிசாக தருவான் அரசன். பருவ காலத்தில் பெய்யும் மழையைப் போல பகைவருடைய அம்புகள் வீழ்ந்தாலும் வயலிலுள்ள கெண்டைகளைப் போல வேல்கள் பிறழ்ந்து ஒளிவிட்டாலும் பொன்னாலாகிய நெற்றி பட்டத்தையுடைய பெரிய யானைகளின் தந்தங்களின் நுனி குத்தினாலும் ஓடாமல் நின்று பொருது வெற்றி பெற்ற பெருமையுடையவர்கள் வீரர்கள். அவர்கள் ஆழமான நீரையுடைய பொய்கையில் பிறழ்ந்த வாழை மீன் பெரிய வீடுகளில் நெல்லை வைத்திருக்கும் சேர்களுக்கு அடியில் புரளுவதற்கு காரணமான வயல்களை பெறுவார்கள். அது பெரிய காரியமா என்று ஒரு புறநானூற்று பாடல் சொல்கிறது. மேற்கோள் துவக்கம். காலமாரியின் அம்பு தைப்பினும் வயற்கெண்டையின் வேல் பிழறினும் புலம்பொனை ஓடை அன்னல் யானை இலங்குவான் மறுப்பின் நொதிமடுத்து ஊன்றினும் உடல் செல்லா பீடுடையாளர் நெடுநீர் பொய்கை பிடறிய வாழை நெல்லுடை நெடுநகர் கூட்டு முதல் பொருளும் தன்னடை பெறுதல் யாவது. மேற்கோள் முடிவு. பகைவர்கள் நின்று போறமாட்டாமல் ஓட அவர்களுடைய நாட்டை கொளுத்துவதும் உண்டு. பெண்கள் அஞ்சி அழுது ஊருக்கு பொதுவான இடத்திலே திரண்டு அலமர அவ்வூர்களில் எரியூட்டுவார்கள். பாம்பட்ட பகைவர் நாட்டுக்குள்ளே புகுந்து அங்கே கிடக்கும் மணிகளையும் பொன்னையும் கைப்பற்றி கொண்டு வருகிறார்கள் வீரர்கள். வைரமும் மாணிக்கமும் முத்தும் பொன்னும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவற்றை தம் நாட்டில் பலருக்கும் வழங்குகிறார்கள். முதலில் வீரர்கள் எழுச்சி பெறும்படியாக பாடிய புலவர்களுக்கு பரிசு வழங்குகிறார்கள். யாழை மீட்டி பாடும் பாணர்களுக்கு தருகிறார்கள். நாட்டில் மரவேந்தர் புகழை பாடி காலம் கழிக்கும் புலவர்களுக்கும் பாட்டு பாடி யாவரையும் இன்புறுத்தும் பாணர்களுக்கும் இது அறுவடை நாள். இதுவரையில் பகை நாட்டிற்கு சென்று போரிட்டு வீரம் காட்டி வெற்றி கொண்ட வீரர்கள் இனி இளைப்பாற போகிறார்கள். அவர்கள் இன்ப வாழ்வு பெறும்போது அந்த வாழ்வு பின்னும் சுவையுடையதாகும்படி புலவர்கள் அவர்களை பாடுகிறார்கள். பாணர்கள் இசைப்பாடி இன்புறுத்துகிறார்கள். வீரர்கள் பெற்ற வெற்றி அவர்களுக்கு புகழை ஈந்தது. அரசனுக்கு புதிய நாட்டை தந்தது. கலைஞர்களுக்கும் நல்ல வளத்தை உண்டாக்கியது. அத்தகைய வெற்றியை பெற்ற வீரர்களை புகழ்வது பொருத்தமான காரியம்தானே. கட்டுரை முடிவுற்றது.